ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். டுடே ஃப்ரைடே 1st November 2019. வெல்கம் டு அவர் பகவத்கீதா செஷன், சாப்டர் 4, ஸ்லோகம் 16-30. இதில் பார்த்தோன்னா நான் 43 ஸ்லோகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி 42 தான். இப்போது நம்ம 16-30 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகத்தெல்லாம் பார்ப்போம்.
கிம் கர்ம கிம கர்மேதி கவயோப்யத்ர மோஹிதாஹ தத்தே கர்ம ப்ரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத். கர்மணோ ஹ்யாபி போதவ்யம் போதவ்யம் ச விகர்மணஹ அகர்மணஶ்ச போதவ்யம் கஹனா கர்மணோ கதிஹ. கர்மண்ய கர்ம யஃ பஶ்யேத் அகர்மணி ச கர்மயஃ ச புத்திமான் மனுஷ்யேஷு சயுக்தஃ க்ருத்ஸ்ந கர்ம க்ருதே. யஸ்ய ஸர்வே ஸமாரம்பாஹ காம ஸங்கல்ப வர்ஜிதாஹ ஞானாக்னி தக்த கர்மணம் தமாஹுஃ பண்டிதம் புதாஹ. த்யக்த்வா கர்ம ஃபலாசங்கம் நித்ய த்ருப்தோ நிராஶ்ரயஃ கர்மண்யபிப்ரவ்ருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதி ஸஹ. நிராஶீர்யத சித்தாத்மா த்யக்த ஸர்வ பரிக்ரஹஃ ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம். யத்ரேச்சாலாப சந்துஷ்டோ த்வந்த்வாதீதோ விமத்சரஹ சமசித்தாவசித்தௌ ச க்ருத்வாபி ந நிபத்யதே. கதசங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்திதசேதஸஹ யஜ்ஞாயாசரதஃ கர்ம சமக்ரம் ப்ரவிலீயதே. ப்ரஹ்மார்ப்பணம் ப்ரஹ்ம ஹவிஹ ப்ரஹ்மாக்னௌ ப்ரஹ்மணோ ஹுதம் ப்ரஹ்மைவ தேன கந்தவ்யம் ப்ரஹ்ம கர்ம ஸமாதினா. தெய்வமேவா பரே யஜ்ஞம் யோகினஃ பர்யுபாஸதே ப்ரஹ்மாக்னாவ பரே யஜ்ஞம் யஜ்ஞேனைவோபஜுஹ்வதி. ஸ்ரோத்ராதீனீந்த்ரியாண்யன்யே சம்யமாக்னிஷு ஜுஹ்வதி. ஷப்தாதீன் விஷயானன்ய இந்த்ரியாக்னிஷு ஜுஹ்வதி. சர்வாணீந்த்ரியகர்மாணி ப்ராணகர்மாணி சாபரே ஆத்மசம்யமயோகாக்னௌ ஜுஹ்வதி ஞானதீபிதே. திரவ்யயஜ்ஞஸ்தபோயஜ்ஞா யோகயஜ்ஞஸ்ததா பரே ஸ்வாத்யாயஜ்ஞானயஜ்ஞாஶ்ச யதய சம்ஷிதவ்ரதாஹ. அபானே ஜுஹ்வதி ப்ராணம் ப்ராணே பானம் ததா பரே ப்ராணாபானகதி ருத்வா प्राणायामपरायणाः अपरे नियताहाराः प्राणान् प्राणेषु जुह्वति सर्वेऽप्येते यज्ञविदो யக்ஞக்ஷபிதகல்மஷாஹ.
இப்போ 16வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா கர்மம்னா என்ன அகர்மம்னா என்ன அப்படின்னு டிசைட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப அறிவாளிகள் கூட அப்படியே திகச்சு நிற்கிறாங்களாம். அதனால் எதை அறிஞ்சின்றதுக்கு அப்புறமா நீ வந்து அமங்கலத்திலிருந்து அதாவது கர்மபந்தங்களிலிருந்து விடுபடுவாயோ அந்த கர்மத்தின் தத்துவத்தை உனக்கு நன்னா புரியற மாதிரி நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறார். ஓ, இந்த ஸ்லோகத்திலே தான் சொல்கிறார் இல்லையா, சாஸ்திரத்தில் நல்ல தேர்ச்சி பெற்ற அறிஞர்கள் கூட இந்த விஷயத்தில் எது கர்மம் எது அக்கர்மம்னு பிரித்து பார்க்கறதுலாம் ரொம்ப அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, அவங்களுக்கு அந்த சரியான முடிவுக்கு வர்றதே ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ சாதாரண மனுஷங்களுக்கு அது எப்படி தெரியும், அதனால தான் அந்த விஷயத்தை நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது எந்த திங்கிங்கோடு செய்யப்பட்ட கர்மம் இல்லைன்னா செய்யப்படாமல் விடப்பட்ட கர்மம் மறுபிறவி அளிக்கக்கூடிய பந்தத்தில் ஆழ்த்தும். அப்புறம் எந்த எண்ணத்தோடு செயல்பட்ட கர்மம் அல்லது விடப்பட்ட கர்மம் மறுபிறவிக்கு காரணம் ஆகாமல் முக்திக்கு காரணமாகும். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை ரொம்ப கிளியராக புரிஞ்சுண்டு உள்வாங்கிக்கிறது அப்படிங்கிறது தான் கர்ம தத்துவத்தை தத்துவ ரீதியாக அறிஞ்சிக்க முடியும். ஸோ அதை வந்து டீட்டெயிலாக நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார்ல. இப்போது 2வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா கர்மத்தோட ஸ்வரூபம் நல்லா தெரிஞ்சுக்கப்படணும், அப்புறம் அகர்மத்தோட ஸ்வரூபம் நல்லா தெரிஞ்சுக்கப்படணும், அதே மாதிரி தான் விகர்மத்தோட ஸ்வரூபமும் நல்லா தெரிஞ்சுக்கப்படணும். ஏன்னா கர்மத்தோட போக்கு வந்து ரொம்ப ரொம்ப டீப்பான ஒரு விஷயம், அது அவ்வளோ சுலபமாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்கிறார். இப்போது கர்மத்தோட ஸ்வரூபம்னா என்ன, சாதாரணமான மக்கள் வந்து சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட கர்மத்தை அது ரெகுலராக செஞ்சுன்னு வந்தால் அது கர்மம், அவ்வளோதானே கர்மம், அதோட தத்துவம் இவ்வளோதானே அப்படின்னு நினச்சிட்டோன்னா நிச்சயமாக அது கிடையாது. ஏன்னா அதை நம்ம செய்யும்போது நம்மளோட மனசோட நிலைமை அது எப்படி இருக்குது, அதோட வேற்றுமை இல்லை அதோட ஸ்வபாவம் அது எப்படி இருக்குது, அது வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் சொல்கிறது. அது எப்படி எது கர்மம்னு சொல்கிறதோ அதே மாதிரி தான் எந்த நிலையில் உள்ள எந்த மனுஷன் சாஸ்திரம்படி சொல்லப்பட்ட கர்மத்தை எந்த மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு சாஸ்திரப்படி முழுமையாக கற்றுத்தேர்ந்த மகாத்மா தான் இதை பற்றி நன்னா தெரிஞ்சுட்டவங்களாவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட வர்ணாசிரம பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி கடமைங்களை செஞ்சுட்டு ஆர் செஞ்சுட்டே இந்த கர்மங்களை பற்றி நல்ல தத்துவத்தை அறிஞ்ச அந்த மாதிரி ஞானிகள்கிட்ட போய் அவள்கிட்ட இருந்தும் தெரிஞ்சுட்டு அவள் எப்படி டைரக்ட் பண்ணுறாலோ அதை பேஸாக வச்சுட்டு நம்மளோட கடமைகளை ஆற்றணும். இதுதான் கர்மத்தோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறது. ஸோ கர்மம் மாதிரியே தான், அகர்மம்னா என்ன, மனுஷங்க வந்து மனசாலும் வாக்காலும் உடலாலும் என்னென்ன செய்யணுமோ அதை செய்யாமல் விடுறது அகர்மம், அவ்வளோதானே அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் அது அதோடு நிற்காது. ஏன்னா நம்ம மனசோட பாவத்தினால அது அதோட மாறுபாட்டினால இப்படிப்பட்ட அகர்மம் கூட சம்டைம்ஸ் கர்மமாகலாம் இல்லைன்னா விகர்மமும் கூட மாறிடலாம். ஸோ பேசிக்கலி உலகத்தில் இருக்கிறவாள்லாம் வந்து எது கர்மம் நினைக்கிறாளோ அது கூட அகர்மமாகவோ விகர்மமாகவோ கூட மாறலாமா. அதனால் எந்த மனோபாவத்துடன் எந்த மாதிரி செய்யப்பட்ட எந்த செயல் அல்லது அதை செய்யாமல் விடுவது அகர்மமாகும். ஸோ இதில் மெயின் பார்ட் வந்து என்னென்னா மனசு, நம்ம வந்து எந்த மைண்டோடு செய்கிறோம் அல்ல செய்யாமல் விடுறோம் அப்படிங்கிறது தான் இதில் மெயின் பாயிண்ட் ஆஃப் அகர்மம் அப்படின்னு சொல்ல வரார். இப்போ விக்ரமத்தை பற்றி பார்த்தோன்னா எப்படி நினச்சிப்பா, ஜென்ரலாகவே மக்களுக்கு எப்படி ஒரு ஐடியா இருக்கும், பொய், சூது, திருட்டு, ஹிம்சை இந்த மாதிரி பாவ செயல் தான் விக்ரமன் நினைப்பா இல்லையா. ஆனால் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், இது மட்டும் விக்ரமத்தோட முழு ஸ்வரூபத்தை உணர்ந்ததாக அர்த்தம் காது. ஏன்னா சாஸ்திரத்தத்துவம் தெரியாத அஜானி புண்ணியத்தை பாவம் நினைக்கலாம், பாவத்தை புண்ணியம் நினைக்கலாம். ஸோ வர்ணம், ஆசிரமம், பொறுப்பு இதோட மாறுபாட்டினால ஒருத்தருக்கு வந்து விதிக்கப்பட்ட கடமை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இன்னொருத்தர் செய்யறது அப்படிங்கிறது தான் பாவம் ஆர் விகர்மம் அப்படின்னு சொல்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பிராமணருக்கு பார்த்தோன்னா வேதி அத்தியாயனம் செஞ்சு யாகம் செஞ்சு கொடுத்ததை மட்டும் எடுத்துட்டு அதனால் உயிர் வாழணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்ட கர்மா இல்லையா. ஸோ இப்போது மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மா, சத்திரியன் மாதிரி போய் சண்டை போடுறதோ இல்லை வைஷ்யன் மாதிரி போய் வியாபாரம் செய்கிறதோ அவளுக்கு விதிக்கப்பட்ட கர்மாலேருந்து மாறுறதோடு மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட கர்மத்தையும் பண்ணுறான். ஸோ இதையும் தான் விகர்மம்னு சொல்கிறான். ஸோ அட் த சேம் டைம் பொய், சூது, திருட்டு, உயிர்களுக்கு ஹிம்சை இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே தடைப்பட்ட பாவ செயல். ஸோ இது வந்து பொறுப்பு மாறுபாட்டினால வெவ்வேறு மனிதர்களுக்கு தடை செய்யப்பட்டவையும் விகர்மத்துடன் அடங்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காகவே தான் விகர்மத்தோட சுரூபத்தை நன்னா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கர்மத்துக்கு அகர்மத்துக்கு சொன்ன மாதிரி தான், இதை பற்றி தெரிஞ்ச மாமனிதர்கள்ட்ட போய் அவள்கிட்ட நல்ல விளக்கத்தை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட நம்ம கர்மாவை செய்ய முற்பட்டோம்னா, ஸோ விகர்மத்தோட தத்துவத்தை புரிஞ்சுண்டு நம்ம கர்மாவை செய்கிறோம்னு அர்த்தம். ஸோ இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால தான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், இது வந்து கொஞ்சம் சிக்கலானது, அதனால் அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக இதை உள்வாங்கிட்டு செய்யப்பட வேண்டிய விஷயங்கள்னு சொல்கிறார். இப்போது நெக்ஸ்ட்டு வர ஃபியூ ஸ்லோகத்தில் யார் கர்மம் செய்கிறவளாக ஆகிறா அப்படிங்கிறத பற்றி சொல்லிகிட்டே வர்றார் அர்ஜுனா. கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, எந்த மனுஷன் கர்மத்தில் அக்கர்மத்தை பார்க்குறானோ, அப்புறம் எவன் அக்கர்மத்தில் கர்மத்தை பார்க்குறானோ அவன் மனுஷனில் ரொம்ப புத்திமானாக இருப்பான். அப்புறம் அந்த யோகி வந்து எல்லா கர்மங்களையும் செஞ்சவனாகவே ஆயிடுறான் அப்படின்னு சொல்கிறார். இப்போது கர்மத்தில் அக்கர்மத்தோட பாவனை வரணும் அப்படின்னா என்ன? ஸோ யாகம், தானம், தவம் இது மாதிரி வர்ணாசிரம தர்மத்தில் அவாவாளுக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தோட வாழ்க்கையை லீட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உடல் நலம் காத்துக்கிறதுக்காகவும் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட கர்மங்கள் எல்லாத்துலேயும் பற்று, பலன், மமக்காரம், அகங்காரம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த லோகத்துலேயோ இருக்கட்டும் இல்லை பரலோகத்துலேயோ இருக்கட்டும் அதுக்கு கிடைக்கக்கூடிய சுகதுக்கங்களை வந்து ஒரு ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் இந்த கர்மாக்கள் எல்லாத்தையும் செய்கிற பட்சத்தில் இந்த கர்மங்களோட பலன் எதுவுமே இந்த இவனை வந்து தீண்டாமலே இருக்கும் இல்லையா. ஸோ இந்த சம்சார பந்தத்துலேருந்து அவனை டோட்டலாக விடுவிச்சிடும். இந்த நுவான்சஸ் இதை தெரிஞ்சுக்கிறது தான் கர்மத்தில் அகர்மத்தை காண்பது அப்படிங்கிற ஒரு செயலாக இருக்குது. ஓ, இந்த ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து கர்மம் செஞ்சால் கூட அந்த அது வந்து அவன்கிட்ட ஒட்டிக்காது. ஸோ அதனால் அவன் மனுஷர்களில் வந்து ரொம்ப அறிவு மிக்கவன், பரமாத்மாவை அடைந்தவன் அப்படிங்கிற ஒரு யோகி ஸ்டேஜுக்கு போயிடுறான். அவனுக்கு செய்ய வேண்டியது அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அதனால் அவன் கர்மா பண்ணாலும் பண்ணாட்டாலும் ரெண்டுமே ஒன்று தான் அவனை பொறுத்த வரலாம். இப்போது அகர்மத்தில் கர்மத்தை எப்படி பார்க்குறது? இப்போது உலக வாழ்க்கையில் பார்த்தோன்னா மனம், வாக்கு, உடல் இதோட இயக்கத்தை தவிர்ப்பதே, இவை இயங்காமல் இருப்பதே அகர்மம் அப்படின்னு ஒரு செயல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த தியாகம் அப்படிங்கிற அகர்மம் கூட பற்று, பயலில் கருத்து, மமக்காரம், அகங்காரம் இதோடு செய்யப்படுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து மறுபிறவிக்கு காரணமான ஒரு சாதனமாயிடும். ஸோ இது வந்து அக்கர்மம் இல்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லை, செய்யப்பட வேண்டிய கடமைகளை இகழ்வதாலும் இல்லை ரொம்ப படாடோபமால செய்கிறதுனாலையும் விகர்மமாக மாறிடுறது. ஸோ இதோட நுட்பத்தை அறிஞ்சவன் வந்து அக்கர்மத்தில் கர்மத்தை பார்க்குறவன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை நன்னா தெரிஞ்சின்றவன் எப்போதுமே வர்ணாசிரமத்துக்குரிய கர்மங்கள் உடம்புக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு அப்படிங்கிறதுனாலையோ இல்லை விருப்பு வெறுப்பு மோகத்தினாலேயோ இல்லை மானம் பெருமை புகழ் அப்படிங்கிற பலன்களை மனசில் வச்சுண்டோ இதெல்லாம் தியாகம் பண்ண மாட்டான். அதனால் அவன் வந்து கடமையிலேருந்து என்றைக்குமே வழுவறதே இல்லை. எந்த விதமான தியாகத்துலேயும் மமக்காரம், அகங்காரம், பற்று, பயலின் கருத்து இது எதுவுமே ஒட்டாமல் இருக்கிறதுனால அவன் வந்து மறுபிறவியும் பெறமாட்டான் அப்படின்னு சொல்கிறார். மேலே இப்போது 19வது ஸ்லோகத்தில் என்னன்னு பார்க்கலாம். யாரோட சாஸ்திரங்களுக்கு சம்மதமான அனைத்து கர்மங்களும் ஆசையும் சங்கல்பத்தையும் துறந்து செய்யப்படுகின்றனவோ, எவனுடைய கர்மங்கள் அனைத்தும் ஞானம் என்ற தீயில் எரிந்து சாம்பலாகிவிட்டனவோ, அந்த மாமனிதனை ஞானிகளும் கூட பண்டிதன் என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் காமசங்கல்பவர்ஜிதாகா அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறார். அப்படின்னா மனைவி, மக்கள், செல்வம், வீடு, மதிப்பு, பெருமை, புகழ், ஸ்வர்க்க சுகம், அந்த மாதிரி இந்த உலகத்தை தவிர பரலோகத்திய போகங்கள் இதிலே கூட குஞ்சூண்டு ஏற்படும் ஆசை தான் காம அப்படின்னு சொல்கிறோமா. ஸோ எந்த விஷயத்தையும் மமக்காரம், அகங்காரம், விருப்பு விருப்பு, கவர்ச்சி அப்படிங்கிற உள்ள கிளர்ச்சியோடு நினைப்பது வந்து சங்கல்பமாகுமா. ஸோ சங்கல்பம் வந்து ஆசைக்கு காரணமாகுது, ஆசை தான் சங்கல்பத்தோட விளைவாகுது. ஸோ போக விஷயங்களை நினைப்பதுனால அதில் பற்று பிறக்கிறது, அது ஆசையாக வளர்றது. ஆக்சுவலி இதுதான் வந்து 2வது சாப்டரில் 62வது ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பார். ஸோ எந்த செயலில் ஒரு பொருளை அடையறத்துக்கு இல்லை தவிர்ப்பறத்துக்கு கொஞ்சம் கூட ஆசையோ இல்லையோ, எந்த செயலில் மமக்காரம், அகங்காரம், பற்று அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லையோ, எது உலக நன்மைக்காகவே ஆற்றப்படுகிறதோ அவையே காமமும் சங்கல்பமும் அற்ற கர்மங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போது நம்மளே ஒரு சாதனம் பண்ணி அதனால் பரமாத்மாவோட உண்மை தத்துவத்தை புரிஞ்சுட்டோன்னா அந்த ஞானத்துக்கு பேர் ஞான தீ அப்படிங்கம்மா. ஸோ தீ வந்து விறகுகளை எப்படி சாம்பலாக்குறதோ அந்த மாதிரி ஞான தீ வந்து கர்மங்களை டோட்டலாக பொசுக்கிடுவான். எப்படி வந்து நம்ம வந்து நெருப்பில் வாட்டின விதை வந்து முளைவிடுற சக்தி இழந்துடும், அந்த மாதிரி பேரளவுக்கு அது விதையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஞானம் அப்படிங்கிற தீயில் வருபட்ட கர்மம் வந்து அதுக்கான பலனை விளைவிக்கும் சக்தியை டோட்டலாக இழந்துடுறது அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். அப்புறம் 20வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், அர்ஜுனா, எல்லா கர்மங்களிலும் அவற்றின் பயன்களிலும் பற்றை முற்றிலும் துறந்து உலகியல் சார்பு இல்லாதவனாகவும் பரமாத்மாவில் எப்போதும் திருப்தி உள்ளவனாகவும் எவன் ஆகிறானோ அவன் கர்மத்தில் நன்கு ஈடுபட்டாலும் கூட உண்மையில் சிறிதளவும் கூட எக்காரியத்தையும் செய்வதே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ பார்த்தோன்னா யாகம், தானம், தவம் இது தவிர டெய்லி வாழறதுக்காகவும் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்காகவும் பண்ணுறக்கூடிய இந்த சாஸ்திரம் படி நம்ம கர்மெல்லாம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாத்துலேயும் வந்து மனுஷனுக்கு இயல்பாகவே பற்றுதல் உண்டாருது. ஸோ அது செய்யாமல் அவனால் இருக்க முடியாது. அப்படி அந்த கர்மங்களெல்லாம் செய்யும்போது அதுலேயே மூழ்கிடுறான், பகவானோட நினைவும் மற்ற நினைவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கி போயிடுறது இல்லையா. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா கர்மத்து மேலே நம்ம இருக்கக்கூடிய அந்த பற்றுதல் தான். ஸோ இந்த பற்றுதல் அறவே இல்லாமல் இந்த செயலெலாம் நம்ம செய்யப்படுற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பரமாத்மா மேலே எப்போதுமே ஒரு திருப்தி வந்துடும். ஸோ அந்த மாதிரி கர்மத்தில் ஈடுபட்டோன்னா உண்மையிலேயே கொஞ்சம் கூட எந்த ஒரு கர்மமும் செய்யலைங்கிற மாதிரி கூட ஆறுது ஆக்சுவலி இல்லையா. இந்த ஸ்லோகத்திலேயே நிராசிரயன் நித்திய திருப்தன் அப்படின்னு ரெண்டு சொல்கிறான். நிராசையன் அப்படின்னா பற்றுதலில் சுத்தமாக ஒழிச்சுட்டு உடம்பை வந்து நான் எனது அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களையோ இல்லை மனிதர்களையோ சார்ந்திராமல், அதாவது இவங்க இருந்தால் நம்ம தேவை நிறைவேறுது, இவங்க இல்லைன்னா நிறைவேறாது, ஸோ இவங்களெலாம் தான் ஆதாரம் அப்படின்ற எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் நிராசிரயன். இது வந்து இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகிறது, உலகியல் பொருள் எதுவுமே அவனுக்கு தேவைப்படலை அப்படின்னு ஆயிடுறது. ஸோ பிரம்மானந்த ஸ்வரூபமான பரமாத்மாவையே அடைஞ்சிடுறான், அதனால் அவன் வந்து பூர்ணக்காமன் ஆயிடுறான். ஸோ பூர்ணகாமனாக இருக்கிறத நித்திய திருப்தன், என்றைக்குமே திருப்தி, எப்போதுமே திருப்தியாக இருக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுறான் இல்லையா. ஸோ இப்போது இந்த ஸ்லோகம் வரைக்கும் கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்திலையும் காணோ முக்தன் வந்து பூர்ணகாமனாக இருப்பதனால் அவன் செய்கிறதுங்கிறது எதுவுமே இல்லை, அவனுக்கு வந்து எந்த பொருளும் எந்த விதத்துலேயும் எப்போதுமே தேவையில்லை, அவன் வந்து எந்த கர்மம் செஞ்சாலும் செய்யாமல் விலகி இருந்தாலும் எல்லாமே சாஸ்திரப்படி சம்மதம்தான், பற்றில்லாமல் உலகுக்கு வழிகாட்டவே அவன் எதுவும் செய்கிறான், அதனால் அவன் செய்வது கர்மம் அன்று அப்படின்னு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கா இல்லையா. இப்போது 21வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், மனசு புலன்கள் அப்படிங்கிற ரெண்டும் அடங்கின இந்த உடம்பை வென்று சகல போகப் பொருள்களையும் துறந்து எதையும் விரும்பாமல் இருக்கிறவன் உடம்பை பேணி காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்ய வேண்டிய செயலை மட்டும் செஞ்சுருந்தா கூட அவன் பாவத்தை அடைவதில்லை அப்படின்னு சொல்கிறார். அதாவது யார் வந்து வெளிப்பொருளில் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை அறுத்துண்டு எப்போதுமே இடைவிடாமல் உள்ளே இருக்கக்கூடிய அந்தர்யாமியிடையுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பவன் வந்து சாங்கிய யோகி. அவன் வந்து யாகம் தானம் செய்யாமல் உடல் வாழ்வதற்கு வேணுங்கிற உணவு உண்பது நீர் அருந்துவது அந்த செயல்களை மட்டும் செஞ்சு வந்தால் கூட அவன் பாவத்துக்கு ஆளாக மாட்டான் அப்படிங்கிறதான் கருத்து. ஏன்னா அவன் பற்றுதலனோ இல்லை பயன் கருதியோ இல்லை அகங்காரத்தினாலேயோ இல்லை மோகத்தினாலேயோ இந்த விஷயங்கள்லாம் தியாகம் பண்ணல. அது வந்து பற்று அகங்காரம் பயன் கருத்து இவற்றை அறவே ஒழித்து சாஸ்திர சம்பந்தமாக செய்யப்பட்ட தியாகம். ஸோ அவனே உலகத்திற்கு எல்லா விதத்திலையும் நன்மை செய்பவன் அப்படின்னு சொல்கிறார். இப்போது 22வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், தான் விரும்பாவிடனும் தானாகவே கிடைத்ததில் எப்போதும் சந்தோஷம் உள்ளவனாகவும் பொறாமை அறவே அற்றவனாகவும் மகிழ்ச்சி துயரம் முதலிய இரட்டைகளுக்கு முற்றிலும் அப்பாற்பட்டவனாகவும் செய்த காரியம் கைகூடினாலும் கைகூடாவிட்டாலும் சம பாவனையோடு உள்ள கர்மயோகி கர்மங்களை செய்தாலும் அவற்றினால் கட்டுப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறார். அதாவது எது கிடைச்சாலும் எப்போதுமே ஆனந்தத்தோடு இருக்கணும், அதாவது அனுகூலமான பொருள் கிடைச்சா அதில் விருப்பு கொள்வது, அதை பெருக்கிறதுல மேலும் மேலும் நிறைய எஃபோர்ட் எடுத்து அதை வந்து ஜாஸ்தியாக்கி ட்ரை பண்ணுறது, பிரதிகூலமான பொருள் கிடைச்சா வெறுக்கிறது, அது தன்னை விட்டு போனால் போதும் அப்படின்னு அதை தொலைச்சி கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது, இது ரெண்டும் தான் இந்த விருப்பு வெறுப்பு அனுகூலம் பிரதிகூலம் அப்படிங்கிற விஷயங்கள் இல்லையா. ஸோ இதைத்தான் சமபாவனையோடு ட்ரீட் பண்ணுறவன் தான் அப்படின்னு சொல்ல வர்றார். இப்போது மகிழ்ச்சி துயரம் விருப்பு வெறுப்பு இது வந்து பார்த்தோன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டானவன் என்ன, அப்படி இருந்தால் கூட அதில் ஒட்டிக்காமல் அந்த இரட்டைகளை விட்டு நம்ம வெளில வரணும், அப்போ தான் நம்மளால் விஷயங்களை சமபாவனையோடு பார்க்க முடியும் சமபாவனையோடு உள்வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோட கருத்து. ஸோ அப்படிப்பட்ட சமபாவனையோடு ஒரு விஷயங்களை செய்யுகிற கர்மயோகி எந்த கர்மங்களாலும் கட்டப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இப்போது 23வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், யார் வந்து உலகப்பற்று உடல் பற்று மமதை இதை வந்து டோட்டலாக ஒழிச்சுட்டு பரமாத்மா ஞானத்தில் மட்டுமே மனசை நிலைநிறுத்தி யாகத்துக்காகவே கர்மங்களை செய்கிறானோ அவனோட கர்மம் அப்படிங்கிறது வந்து முழுசாகவே அழிஞ்சு போயிடுறதுன்னு சொல்கிறார். இப்போது கர்மத்துலேயும் அதோட பயனான போகங்களையும் இருக்கக்கூடிய பற்றுதல்களை டோட்டலாக ஒழித்து அதில் ஆசையே இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் பற்றை அறவே ஒழிப்பது அப்படிங்கிறது இல்லையா. இந்த மாதிரி பற்றழிந்த கர்மயோகிய கதசங்கன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி யாருக்கு வந்து சரீரத்தில் கொஞ்சம் கூட ஒரு பாசமோ பற்றோ இல்லையோ, அதாவது உடல் பற்ற டோட்டலாக அழிச்சிருக்காரோ அந்த ஞான யோகியை தான் முக்தன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது இந்த பிறவியிலையும் இதுக்கு முன்னாடி இருக்கிற பிறவியிலையும் செய்யப்பட்ட கர்மங்கள் வந்து சம்ஸ்காரங்களாக அதாவது மனப்பதிவுகளாக மனுஷனோட மனசில் எவ்வளோ சேர்த்து வைக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி அதோட தொடர்பாக முன்னாடி சொன்ன மாதிரியே புதுசாகவும் எவ்வளோ கர்மங்கள் செய்யப்படுறதோ அதுவும் கூட சேர்ந்துக்கிறது இல்லையா, இது எல்லாம் சேர்ந்து தான் சமக்ரம கர்ம அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி கர்மம் செய்கிறவனோட கர்மம் வந்து அவனை பந்தப்படுத்தாதுன்னு பார்த்துட்டுருக்கோம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஒரு வெக்கோல் சுருளில் ஒரு நெருப்பு ஜஸ்ட் ஒரு பொறி அப்படி பிடிச்சிட்டுதுன்னா அந்த வெக்கோல் சுருளும் சேர்ந்து டோட்டலாக அழிஞ்சிடுறது இல்லையா. அதே மாதிரி பற்று, பயனில் கருத்து, மமகாரம், அபிமானம், இது எல்லாமே தியாகம் அப்படிங்கிற அக்னியில் இப்போ செஞ்ச கர்மனையும் கர்மத்தங்களையும் முன்னாடி செஞ்ச கர்மங்களையும் டோட்டலாக எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சாம்பலாக்கி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும். அப்புறம் எந்த கர்மத்திலையும் எந்த வித பயனை விளைவிக்கக்கூடிய சக்தி அதுக்கு டோட்டலாகவே இருக்காது அப்படின்னு சொல்கிறான். ஓ 24வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், வேள்வியில் யூஸ் பண்ணக்கூடிய சுருவம் அப்படிங்கிற ஹோமக்கரண்டி போன்ற உபகரணம் கூட பிரம்மந்தான், ஹோமம் செய்யப்படுற திரவியமும் பிரம்மந்தான், பிரம்மமேயான கர்த்தா மூலம் பிரம்மமாகிய அக்னியில் ஆகுதி செய்வது அப்படிங்கிற அந்த செயலும் பிரம்மந்தான். ஸோ பிரம்மம் ஆகிய செயலில் ஊன்றி நிற்கின்ற அந்த யோகியினால் அடையத்தக்க பயனும் பிரம்மமே தான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த ஹோமம் பண்ணுறோன்னா அந்த ஹோமம் பண்ணும்போது அதில் யூஸ் பண்ணுற அந்த சுருவம் அப்படிங்கிற கருவிகள், ஹோம திரவியங்கள், ஹோமம் செய்பவன், அப்புறம் ஹோமம் அப்படிங்கிற அந்த செயல், இது எல்லாமே வேறு வேறு பொருள் இல்லை. சாதகனோட பார்வையில் அது எல்லாமே பிரம்மந்தான். இப்படிப்பட்ட யஜ்யம் செய்கிற யோகி வந்து மனம் புத்தி அப்படிங்கிறதுனால எல்லா பிரபஞ்சத்தையுமே பிரம்மமாகவே காணும் பயிற்சியை மேற்கொள்கிறார். ஸோ அவர் வந்து தம்மையோ அந்த பொருளையோ இந்த பயிற்சிங்கிற செயலையோ மற்ற எதையுமே பிரம்மத்தை தவிர வேறு இல்லை அப்படிங்கிற பாவனையிலே தான் இருக்கார். ஸோ எல்லாத்தையுமே பிரம்மமாக தான் பார்க்குறார் இல்லையா. ஸோ இடைவிடாது எல்லா இடத்துலையும் பிரம்மந்தான் அப்படின்னு நினைக்கிறது, எதையுமே பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது, இந்த மாதிரி பிரம்ம கர்மத்தில் ஊன்றி இருக்கிறதோட பொருள், இத்தகைய சாதனையின் பலன் வந்து சந்தேகமே இல்லாமல் பரபிரம்மமான பரமாத்மாவை அடையிறது தான். இந்த மாதிரி சாதனை பண்ணுறவனுக்கு வேறு பயன்கிறதே கிடையாது. இதைத்தான் கர்மத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய பயனும் பிரம்மந்தான் அப்படின்னு சொல்ல வர்றார். இப்போது 25வது ஸ்லோகத்தில் பார்க்கலாம். சில யோகி வந்து தேவ பூஜை அப்படின்னு யாகத்தை வந்து நல்லா செய்கிறாங்க. வேறு சில யோகி வந்து பரபிரம்ம பரமாத்மா வடிவான அக்னியில் தானும் பிரம்மமும் வெவ்வேறு இல்லை அப்படிங்கிற பாவனையோட யாகத்தின் மூலமாகவே ஆத்மரூபமான யாகத்தை ஹோமம் செய்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா பிரம்மா, சிவன், சக்தி, கணேசன், சூரியன், சந்திரன், இந்திரன், வருணன் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கக்கூடிய தெய்வங்களுக்காக ஹோமம் செய்கிறது, பூஜை செய்கிறது, மந்திர ஜபம் செய்கிறது, அவர்களின் பொருட்டு தானம் செய்கிறது, அன்னதானம் செய்கிறது முதலிய காரியங்கள் எல்லாமே தெய்வ யஜ்யம் அப்படிங்கிற சொல்லால் சொல்லப்படுறது. ஸோ இதை கடமைன்னு கருதி மமக்காரம், பற்று, பயலின் கருத்து இதெல்லாம் விட்டுட்டு பரமாத்மாவை அடைவது தான் ஒரே லட்சியம் அப்படிங்கிற குறிக்கோளோடையும் ஸ்ரத்தையோடையும் சாஸ்திர முறைப்படி செய்கிறது தான் தெய்வ யஜ்யத்தை சரிவர செய்யறது அப்படின்னு அர்த்தமாகுது. இப்போ நம்ம பார்த்தோன்னா அனாதியாக ஊறி போன அஜானத்தினால சரீர தொடர்புனால் ஆத்மா வேறு பரமாத்மா வேறு அப்படிங்கிற வேற்றுமை வந்து ரொம்ப காலமாக இருக்கிறது. ஸோ அஜானத்தினால இந்த வேற்றுமை தோற்றத்தை ஞான அபியாசத்தினால தான் அழிக்கணும். அதாவது ஆச்சாரியனோட உபதேசத்தினாலையும் சாஸ்திரங்களை படிக்கிறதுனாலையும் ஏற்படுற தத்துவ ஞானத்தை ரொம்ப கேப்பே விடாமல் கண்டினியூஸாக அதை பற்றி சிந்தித்து மனசில் நிலப்பெறச் செய்து நித்தியமான விஞ்ஞானமும் ஆனந்தமுமான குணங்களுக்கு அப்பாற்பட்ட பரபிரம்ம பரமாத்மாவிடம் வேற்றுமையற்று ஆத்மாவை இரண்டர ஐக்கியப்படுத்துவது தான் ஆர் லயமடச் செய்வது தான் பிரம்மமாகின்ற அக்னியில் யாகத்தின் வழியாக யாகத்தை ஹோமம் செய்வது அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி யாகம் செய்கிற ஞான யோகியோட பார்வையில் நிர்குணம், நிராகாரம், சத்சித் ஆனந்தமயமான பிரம்மத்தை தவிர தனக்கோ மற்றதுக்கோ கொஞ்சம் கூட இடமே கிடையாது. மூணு குணத்தோட சேர்க்கையான உலகியலில் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாமல் சத் சித் ஆனந்தமயமான பரபிரம்ம பரமாத்மாட்ட தன்னோட மனசை ஒன்றிட செய்வார் அப்படிங்கிறது. இப்போது 26வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், வேறு சில யோகி கூட காது அந்த மாதிரி எல்லா புலன்களையும் அடக்கம் அப்படிங்கிற அக்னியில் ஹோமம் செய்கிறார். வேறு சில யோகி என்ன பண்ணுறா, ஒலி அப்படிங்கிற எல்லா புலன்னுகர் பொருளையும் புலன்கள் அப்படிங்கிற அக்னியில் ஹோமம் செஞ்சு அதை தன்னிட்டேருந்து நகர்த்திக்கிறா அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம பார்த்தோன்னா 2வது அத்தியாயத்தில் 60வது ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பார் இல்லையா, புலன் அப்படிங்கிறது வந்து மனசை கலக்கக்கூடியது, இது வந்து வலுவில் சென்று சாதகனோட மனசை இழுத்துன்னு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ எல்லா புலன்களையும் வசப்படுத்துவது, அதாவது அதோட சுதந்திரத்தை அழிக்கணும், மனசை தடுமாற வைக்கும் அதோட சக்தியை அழிச்சிடணும், உலகியல் போகங்களில் அது அலையாமல் தடுக்கணும். ஸோ இந்த செயல்கள் தான் புலன்களை சம்யமம் அப்படிங்கிற அக்னியில் ஹோமம் செய்வது அப்படிங்கிற மாதிரி ஆகும். அதாவது காது, சருமம், கண்கள், நாக்கு, மூக்கு இதெல்லாத்தையும் வசப்படுத்தி சுருக்கி கொண்டு, காது வந்து ஒலி கேட்பதையும், சருமம் வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை எடுத்துக்கிறதையும், கண் வந்து உருவத்தை பார்க்குறதையும், நாக்கு வந்து சுவையை உணர்வதையும், மூக்கு வந்து மனத்தை முகர்வதையும் விவேகத்தினால் துறப்பது தான் புலங்களை அடக்கம் என்ற அக்னியில் ஹோமம் செய்வதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம உதாரணம் சொல்லியிருக்கார். அதாவது 2வது அத்தியாயம் 58வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் இல்லையா, அதை ரீகலெக்ட் பண்ணால் நம்மளுக்கு இன்னொரு என்ன புரியும் ஆக்சுவலி. அதாவது ஆமை வந்து எல்லா பக்கத்துலேருந்தும் தன்னோட உடல் உறுப்புக்களை உள்ளே இழுத்துக்கிறது மாதிரி, எப்போ மனுஷன் வந்து புலன்னுகர் பொருள்லேருந்து புலன்களை முற்றிலுமாக உள்ளே இழுத்துக்கிறானோ அப்போது அவனோட புத்தி வந்து ஸ்திரமானதுன்னு புரிஞ்சுக்கணும்னு முன்னாடி சொல்லியிருக்கார் இல்லையா. நம்மளுக்கு இதே புலனடக்கம் பற்றி நிறைய விஷயத்தில் நிறைய இடத்துல சொல்லியிருந்தா கூட, இந்த இடத்துல புலன்களை வசப்படுத்துவது தான் சம்யமம். ஸோ வசப்பட்ட புலன்களில் மனசை விஷயங்களின் பால் ஈர்க்கும் சக்தி அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ புலன்களை வசப்படுத்தாமல் பாசாங்க கண்ணை மூடின்றிருந்தாலும் மனம் விஷயங்களை நினச்சி கொண்டு தான் இருக்கும். பரமாத்மாவை அடையறதுக்கான புலன்களை வசப்படுத்தி மனசில் இருக்கக்கூடிய விஷய சிந்தனைகளை தரோவாக ஒழிச்சாதான் இடைவிடாது பரமாத்மாவை சிந்திக்க முடியும். இதுதான் அந்த பகட்டான புலனடக்கத்திற்கும் உண்மையான சம்யமத்திற்கும் இருக்கிற வித்தியாசம். ஓ, புலன்களால் நுகரக்கூடிய ஒலி மூலிய விஷயங்களை புலன்கள் என்ற அக்னியில் ஹோமம் செய்வது அப்படின்னு என்ன, பேசிக்கலி பார்த்தோன்னா விருப்பு இல்லாமல் வசப்படுத்தப்பட்ட புலன்களை வச்சுண்டு வர்ணம், ஆசிரமம், சூழ்நிலை இதற்கு ஏற்ற மாதிரி கிடைக்கக்கூடிய புலன்னுகர் பொருளை அந்த புலனில் லயமடைய செய்வது தான் இந்த ஹோமம். ஆக்சுவலி இதையே வந்து 2வது அத்தியாயம் 64வது ஸ்லோகத்திலையும் சொல்லியிருக்கார். அதாவது புலன்கள் வந்து அந்த பொருளை வந்து ஏற்றுக்கும்போது இல்லை மற்ற நேரத்துலேயோ உள்ளத்துலேயோ இல்லை புலன்கள்லேயோ எந்த விதமான விகாரமும் உண்டு பண்ணக்கூடிய சக்தி தலையெடுக்கக்கூடாது. இதுதான் போகப்பொருள்களை புலன்கள் என்ற அக்னியில் ஹோமம் செய்வது அப்படிங்கிற மாதிரி ஆகும். சி, காது வழியாக நிந்தையோ புகழோ உள்ளத்தில் போகும்போது மற்ற புலன்களோட அனுகூலமோ இல்லை பிரதிகூலமோ உள்ளே போகும்போது, இல்லை கண்கள் வழியாக நல்லதோ இல்லை தீயதோ அப்படிங்கிற காட்சிகள் புகும்போது, நாக்கின் வழியாக ருசியோ இல்லை ருசியற்ற பொருளோ அதை சாப்பிடும்போதும், இந்த மாதிரி மற்ற புலன்கள் மூலமாகவும் அந்தந்த நுகர்ச்சி பொருளை நுகரும்போது பிராப்தத்தோட காரணத்தினால இது நடக்கிறது இல்லையா அப்படிங்கிறத நன்னா தெளிவாக தெரிஞ்சுண்டு அதில் ஒட்டாமல் மனசில் சமபாவனையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்படுற விஷயம். இப்போது 27வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், வேறு சில யோகி என்ன பண்ணுறாங்களாம், புலன்களில் இருக்கக்கூடிய செயல்கள் அனைத்தையும் பிராணன்களோட செயல்கள் அனைத்தையும் ஞானத்தினால் ஒளி பெற்ற ஆத்ம சம்யம யோகம் அப்படிங்கிற அக்னியில் ஹோமம் செய்கிறாங்க. இங்கே ஹோமம் செய்கிறது அப்படிங்கிறது என்னென்னா, சத் சித் ஆனந்த ஸ்வரூபமான பரமாத்மாவை தவிர வேறு எதையும் பற்றி நினைக்காமல் இருக்கிறது தான். இப்போது எந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணுறோமோ அதில் மனசை டோட்டலாக நிலைநிறுத்துறது தியான யோகம். இது வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து பிராணனையும் அதாவது மூச்சையும் புலனையும் அடக்கி அதுக்கப்புறமா அந்த ஸ்வரூபத்தில் மனசை தேக்கி வைக்கிறது. இன்னொன்று என்ன, முதல்ல மனசை தியானிக்கிறதோட சுரூபத்தில் நிலைக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் மூழ்கிறதுக்காக மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி அந்த தியானத்தில் ஒன்றை விடுறது. இப்படி தியானம் திடமானதுக்கப்புறம் அந்த சுரூபத்தில் மனசு கட்டுப்படுறது, இதுதான் சமாதி நிலை, சமாதி யோகம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இந்த சமாதி நிலையில் பிராணன்களோட சலனமும் புலன்களோட வேலையும் சுத்தமாக ஊஞ்சி போயிடுறது. இங்கு கூறுறது சொல்லப்படுறது அப்படிங்கிறதுன்னா ரெண்டாவது தியான யோக வகை, அதாவது பரமாத்மாவோட சத்குணமான உருவமுள்ள சொரூபத்திலோ நிர்குணமான உருவம் இல்லாத சொரூபத்திலோ நம்மளோட பாவனைக்கு ஏற்ற மாதிரி முறைப்படி மனசை கட்டுப்படுத்துறது தான் சமாதி யோகம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த முறையிலான தியானத்தில் மனசை அடக்கினதுக்கு அப்புறம் புலன்களோட செயல்களான பார்ப்பது, கேட்பது, முகர்வது, தொடுவது, சுவைப்பது, எடுப்பது, விடுவது, பேசுவது, போவது, வருவது, இது அத்தனையும் மூச்சு விடுவது, உள் இழுப்பது, பெருமூச்சு விடுவது, ஸ்தம்பித்து விடுவது அப்படிங்கிற பிராணனோட செய்கைகளும் தாமாவே ஓய்ந்து போயிடுறான். ஸோ சமாதியில் திளைச்சிருப்பது வந்து ஆத்ம சம்யம யோகம் அப்படிங்கிற அக்னியில் புலன்களோட பிராணன்களோட எல்லா செய்கைகளையும் ஹோமம் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆறுதிங்க. இப்போது 28வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், வேறு சிலர் என்ன பண்ணுறாங்க, திரவியங்களெல்லாம் எடுத்துட்டு யாகம் செய்கிறாங்க. மற்ற சிலர் என்ன பண்ணுறாங்க, தவம் அப்படிங்கிற யாகத்தை செய்கிறாங்க. அவ்வாறு இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க, அஷ்டாங்க யோக வடிவமான யாகம் செய்கிறாங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, அஹிம்சை அப்படிங்கிற தீவிர கொள்கையோடு கூடி முயற்சி செய்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து ஞான வடிவமான ஞான யஜ்யத்தை செய்கிறவங்களாக தான் ஆறாங்க. அதாவது பரமாத்மாவை அடையறதுக்குங்கிறதுக்காக மனசு புலன்கள் அதுங்க எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துவதற்காக மமக்காரம் பற்று பயனில் கருத்து இது எல்லாத்தையும் துறந்து விரதங்கள் நோன்பு அப்படிங்கிறத எடுத்துண்டு அறத்தை காக்கிறதுல இருக்கக்கூடிய இன்னல்கள் அத்தனையும் பொறுத்துண்டு மௌனமாக இருந்து நெருப்பு வெப்பம் காற்று இதோட தாக்குதல்கள் எல்லாத்தையும் தாங்கிண்டு ஒரு வஸ்திரம் அல்லது ரெண்டு வஸ்திரங்களுக்கு மேலே அதிகமானதை தியாகம் செஞ்சு அன்னத்தை விட்டுட்டு பழம் பால் இதில் மட்டும் சாப்பிட்டுட்டு உடம்பை பேணுவது, கூட்டத்திலேருந்து ஒதுங்கி காட்டில் வாழறது அப்படிங்கிற சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்ட கட்டுப்பாடுகளை தானாக பொறுமையோடு ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தான் தபோ யஜ்ஞம் அப்படிங்கிறதாகும். இதில் வந்து வானப்பிரஸ்தம் அப்படிங்கிற மூணாவது ஆசிரமத்தில் உள்ளவர்களுக்கு முழு தகுதி உண்டு. மற்ற ஆசிரமத்தவர்களும் சாஸ்திர முறைப்படி அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்பவாறு இதை கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போது இங்கே யோகத்தை பற்றி சொல்லும்போது பதஞ்சலி முனிவரோட யோக சூத்திரத்துலேருந்து 8 விஷயங்களை சொல்கிறார். அதில் வந்து 5 வந்து வெளிப்படையாக செய்யக்கூடியதுமாக மீறி 3 வந்து உள்ளத்துக்கு உள்ளே இருந்து சாதனையாக பண்ணுறது. இப்போது வெளிப்படையாக பண்ணுறதுலாம் என்ன, யமம், நியமம், ஆசனம், பிராணாயாயம், பிரத்யங்காரம் அப்படிங்கிற 5 வெளிப்படையாக பண்ணுறது. ஸோ தாரணை, தியானம், சமாதி இது 3 வந்து உள்ளடக்கி இது மூலமாக உள்நோக்கி பண்ணக்கூடிய வேண்டிய சாதனைகள். இதில் யமம் அப்படிங்கிறதுல உட்பிரிவுகள்லாம் இருக்குது. அது என்ன, அஹிம்சா, எந்த பிராணிக்கும் எந்த விதத்துலேயும் தொல்லை கொடுக்காமல் இருக்கிறது. சத்யா, நல்ல எண்ணத்தோட கபடம் இல்லாமல் நல்ல சொற்களை பேசி உண்மை பேசுறது. அஸ்தேயா, திருடாமல் எந்த விதத்துலேயும் பிறரோட உரிமைகளையும் உடைமைகளும் திருடாமல் இருக்கிறது. பிரம்மச்சரியா, மனம், வாக்கு, உடம்பு இதில் எந்த நிலையிலையும் எந்த விதமான சிற்றின்பங்களையும் நுகராமல் இருப்பது. அதுக்கடுத்தது அபரிக்ரஹா அப்படின்னா உடலை பேணுவதற்காக வேண்டியவற்றை தவிர பிற போகப் பொருள்கள் அனைத்தையும் சேர்த்துக்கொள்ளாமல் இருக்கிறது. இது அத்தனையும் சேர்ந்தது வந்து யமம். இப்போ நியமம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஷௌசா அப்படின்னா உள்ளும் புறமும் எப்போதும் தூய்மையாக வச்சுக்கிறது. சந்தோஷ அப்படின்னா பிரியமானது, பிரியமில்லாதது, துக்கம், சுகம் இது எல்லாம் ஒரே மாதிரி சிரித்த முகத்தோடய ஏற்றுக்கிறது. தபா ஏகாதசி அப்படிங்கிற டைம்லலாம் வந்து விரதங்கள் இருந்து உபவாசங்கள் இருந்து பகவத் சிந்தனையை வளர்த்துக்கிறது. சுவாத்தியாய அப்படின்னா மேன்மைக்கு வழிகாட்டக்கூடிய நூல்களை வந்து படிக்கிறது. அப்புறம் ஈஸ்வர பிரணிதான, அதாவது எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் செஞ்சு அவர் ஆணைகளை நிறைவேற்றுறது, இது அத்தனையும் வந்து நியமம் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது வந்து ஆசனம், அதாவது எப்படி உக்காந்தா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி அசைவில்லாமல் உட்கார்றதுக்கு பேர் ஆசனம் அப்படிம்போம். அடுத்தது வந்து பிராணாயாமம். பிராணாயாமம் ஜென்ரலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, மூச்சு காற்றை உள்வாங்கி கொஞ்ச நாள் நிறுத்திட்டு திருப்பி வெளில விடுறது. இதுக்கு வந்து மூணு பேர் சொல்கிறான், பூரகம் கும்பகம் ரேச்சகம் அப்படிங்கிறா. பூரகம் அப்படிங்கிறது வந்து 4 செகண்டும், கும்பகம் தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிறது வந்து 16 செகண்டும், ரேச்சகம் அப்படின்னு வெளியில் விடுறது வந்து 8 செகண்ட்லேயும் வச்சுக்கணும்னு சொல்கிறான். பிராணாயாமம்க்கு அடுத்தது தான் பிரத்யாகாரம், அது வந்து போகப்பொருள்லேருந்து புலன் எல்லாத்தையும் நகர்த்தி சித்தத்தில் நிற்கிறது அப்படிங்கிறது வந்து பிரத்யாகாரம் அப்படிங்கிறா. ஸோ சித்தத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ரொம்ப நேரம் நிலநிறுத்தி விற்கிறது, அது வந்து அதாவது ஸ்தூலமாகவோ இல்லை சூட்சமாகவோ இல்லை வெளியிலையோ இல்லை உள்ளியோ குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் முனைப்போட தொடர்ந்து சிந்திக்கும்படி செய்கிறது, இதுக்கு பேர் தாரணை அப்படிங்கிறான். அப்புறம் மேலே சொன்ன மாதிரி மனசுக்கு தகுந்த பரமாத்மாட்ட மனசை தொடர்ந்து முனைப்போட ரொம்ப நேரம் உறைய வைக்கிறது, அதுக்கு பேர் வந்து தியானம். அதாவது கங்கா பிரவாகம் போல் இல்லை எண்ணெய் ஒழுகிறது மாதிரி இடைவிடாமல் தொடர்ந்து மனசை வந்து பகவானிட்டையே லயிக்க வைக்கிறது, அதுதான் தியானம். அதுக்கப்புறம் தான் சமாதி. அதாவது தியானம் செய்யும்போது தியானிக்கப்படுற ஸ்வரூபம் தான் தெரியறதே தவிர நான் தான் தியானம் செய்கிறோம் அப்படிங்கிற உணர்ச்சி டோட்டலாக மறைஞ்சி போனது போல் தோன்றது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ். அதாவது பரமாத்மா மட்டும்தான் விளங்குகிறார், பரமாத்மாவை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் சமாதி நிலை அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலி இதுக்கே என்னோடய குரு வந்து ஒரு கேல்குலேஷன் சொல்லியிருக்கார். பிராணாயாமம்ங்கிறது ஒரு மூச்சை உள்ளே இழுத்து விடுறது இல்லையா, அந்த மாதிரி 16 பிராணாயாமம் சேர்ந்தது வந்து ஒரு பிரத்யாகாரம், 16 பிரத்யாகாரம் சேர்ந்தது வந்து ஒரு தாரணை, 16 தாரணை சேர்ந்தது வந்து ஒரு தியானம், 16 தியானம் சேர்ந்தது வந்து ஒரு சமாதி அப்படின்பா. இப்போது 29 அப்புறம் 30 ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். இந்த யோகிகள்லேயே நிறைய யோகிகள் பார்த்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி வேறு சில யோகிகள் வந்து அபானவாயுவில் பிராணவாயுவை ஹோமம் செய்கிறா, மற்ற சில யோகி வந்து பிராணவாயுவில் அபானவாயுவை ஹோமம் செய்கிறா, வேறு சிலர் வந்து முறையாக உணவு உண்பவர்களாக பிராணாயாமத்தில் ஈடுபட்டவர்களாக பிராணன் அபானன் இதோட சஞ்சாரத்தை கட்டுப்படுத்தி பிராணன்களை பிராணன்களிலேயே ஹோமம் செய்கிறாங்க. இந்த சாதகர்கள் அனைவரும் யாகத்தினால் பாவங்களை அழித்தவர்கள், யஜ்ஞங்களை அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பார்த்தோன்னா நம்ம உடலில் சஞ்சரிக்கிற வாயு வந்து 5 விதமாக இருக்குது, பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன். இதில் பிராணனுக்கு இடையம் வந்து ஹிதயம், அபானனுக்கு வந்து புட்டம், சமானனுக்கு வந்து கொப்புள், அப்புறம் உதானனுக்கு வந்து கழுத்து, வியானனுக்கு வந்து உடல் முழுசும் இருக்கிற இடங்கள் அப்படின்னு சொல்கிறான். இது 5 தான் பஞ்சப்பிராணன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதனால தான் இங்கே 5 பிராணங்களையும் வென்று இதை தடுத்து நிறுத்தும் சாதனையை யாகம் அப்படின்னு உருவகப்படுத்துறதுக்காக பிராணங்கள் என்று பன்மையில் உருவகப்படுத்தினார். சரியா, இந்த சாதனையில் அக்னி திரவியம் அப்படிங்கிறது ரெண்டாகவும் பிராணன்களை அப்படிங்கிற ரெண்டுமே பிராணன்களாக தான் ஆறுது ஆக்சுவலி. ஸோ எந்த பிராணாயாமத்தில் பிராணன் அபானன் இதோட சஞ்சாரம் தடை செய்யப்பட்டு நிறுத்தப்படுறதோ, அதாவது பூரகமும் இல்லாமல் ரேச்சகமும் இல்லாமல் மூச்சு இழுப்பு மூச்சு விடுதல் ரெண்டுமே இல்லாமல் பிராணன் அபானன் அப்படிங்கிற 5 அதோட இடத்துலையே தடுத்து நிறுத்தி ஆகிறதோ, அந்த யாகத்தில் பிராண அபான சஞ்சாரங்களை தடுத்து பிராணன்களை பிராணன்களில் ஹோமம் செய்வது அப்படிங்கிறது நடைபெறது. ஸோ இந்த சாதனையில் பார்த்தேன்னா வெளிவாயுவை உள்ளே இழுக்கிறதும் இல்லை, உள்வாயுவை வெளியே கொண்டு போகிறதும் இல்லை. ஸோ அந்தந்த வாயுவை அந்தந்த இடத்துலையே நிறுத்துறது அப்படிங்கிறது நடைபெறது. இதனால் இது பேர் கேவல கும்பகம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதெல்லாம் சொல்லி யார் யார் எந்தெந்த விதமாக யஜ்யம் பண்ணுறா அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறார். இதோட 30 ஸ்லோகம் முடியறது இல்லையா. ஸோ 31லேருந்து 42 வரைக்கும் அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ. பை பை.